கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுவின் அச்சத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து கொண்டவர் இம்மையிலும் வெற்றியடைந்தார், மறுமையிலும் வெற்றியடைந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். அல்லாஹு தஆலா அவன் அடியார்களை அவன் விரும்பிய விதத்திலே சோதிக்கிறான். சிலரை வறுமையில் சோதிக்கிறான், சிலரை நோய் நொடியிலே சோதிக்கிறான், சிலருக்கு சில துன்பங்களை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே நஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவன் சோதித்தே தீருவான் என்று நமக்கு அறிவிப்பும் செய்கிறான். அலிஃப் லாம் மீம் أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتن الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين மக்கள் என்ன எண்ணி இருக்கிறார்கள், தங்களை அவர்கள் மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? நிச்சயமாக அப்படி இல்லை. நாம் உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் சோதித்தோம். சோதனையின் நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஃபலயஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன் அல்காதிபீன். அல்லாஹுவை உண்மையிலேயே தூய்மையாக மனப்பூர்வமாக ரப் இறைவனாக தன்னுடைய மஅபூத் அல்லாஹ் இலாஹாக ஏற்றுக்கொண்டவன் யார், அல்லாஹுவை பற்றி பிடித்தவன் யார், உம்மை யஅத்தஸிம் பில்லாஹ், அல்லாஹுவை உறுதியாக பற்றி பிடித்தவன் யார், அல்லாஹுவை உண்மையிலே நேசிப்பவன் யார், அல்லாஹுவை உண்மையிலேயே பயப்படுபவன் யார், அல்லாஹுவின் அருளை நம்பக்கூடியவன் யார், துன்பத்திலும் இன்பத்திலும் அல்லாஹுவே போதுமானவன் என்று அல்லாஹுவை சார்ந்திருப்பவர் யார் என்று சோதிப்பதற்காக, அந்த உண்மையாளர்களை பிரித்து அறிவதற்காக. வலயஅலமன்னல் காதிபீன், பொய்யர்கள் யார், இன்பத்தை தந்தால் சுகத்தை தந்தால் வியாபாரத்திலே லாபத்தை கொடுத்தால் அனைத்து காரியங்களும் கைகூடி நடந்தால் அல்லாஹுவை புகழ்வான். துக்கம் வந்தால், சிரமம் வந்தால், சோதனைகள் வந்தால் அல்லாஹுவை இகழ்வான், அல்லாஹுவை ஏசுவான். இப்படி இறை நம்பிக்கையிலே பொய்யர்களை பிரித்து விடுவதற்காக, போலிகளை பிரித்து விடுவதற்காக நிச்சயமாக நான் என் அடியார்களை சோதித்தே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு விருப்பமான அடியார்களை சோதித்திருக்கிறான். இந்த மனித படைப்புகளில் அல்லாஹுவிற்கு விருப்பமான படைப்பு, அல்லாஹுவிற்கு விருப்பமானவர்கள் அவனுடைய நபிமார்கள், அவனுடைய ரசூல்மார்கள். அல்லாஹு தஆலா அந்த ரசூல்மார்களை சோதிக்கவில்லை, அந்த ரசூல்மார்களை இந்த உலகத்திலே கஷ்டப்படுத்தவில்லை, அவர்களுக்கு துன்பங்களை தரவில்லை, அவர்களின் மீது எதிரிகளை சாட்டவில்லை, அவர்களுக்கு வறுமையை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பயத்தை கொடுக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள், எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை நாம் பார்க்கும் போது, அஷத்துன் நாசி பலான் أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل. மக்களில் அல்லாஹுவின் சோதனைக்கு கடுமையாக ஆளானவர்கள், மக்களில் அல்லாஹுவின் சோதனைக்கு கடுமையாக ஆளானவர்கள் அல்லாஹுடைய நபிமார்கள். பிறகு அந்த நபிமார்களை போன்றவர்கள், அதாவது பொறுமையிலே, ஒழுக்கத்திலே, இறை நம்பிக்கையிலே அந்த நபிமார்களுக்கு ஒப்பாக அந்த நபிமார்களுடைய வழியிலே செல்பவர்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அடுத்து அடுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, சோதனைகள் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், வறுமைகள், நோய் பிடிகள், இவையெல்லாம் அல்லாஹ் ஓர் அடியானை கைவிட்டு விட்டான் என்பதற்கு அர்த்தமல்ல. ஒரு மனிதனுக்கு செல்வம், சுகம், இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பொருளாதாரத்தின் உச்ச நிலை, வியாபாரத்திலே கொடி கட்டி பறக்கிறான். இவையெல்லாம் அந்த அடியானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கும் அடையாளம் அல்ல. செல்வம், சுகம், இன்பமான வாழ்க்கை அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான் என்பதற்கும் அடையாளம் அல்ல. நோய், சிரமம், துன்பம், மனக்கவலை, சஞ்சலம், வறுமை, நெருக்கடி அல்லாஹ் அடியானை கைவிட்டு விட்டான் என்பதற்கு அடையாளம் அல்ல. மாறாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அடியானை எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கிறான். நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீமையை கொண்டும் சோதிப்போம், இரண்டும் உங்களுக்கு சோதனை தான். வறுமை எப்படி சோதனையோ அதுபோன்று செல்வம் சோதனை, எப்படி நோய் சோதனையோ அதுபோன்று சுகம் சோதனை, எப்படி துன்பம் சோதனையோ அதுபோன்று இன்பமும் சோதனை, எப்படி துக்கமான வாழ்க்கை ஒரு சோதனையோ அதுபோன்றுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சோதனை. என் அன்பிற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள், எதிரிகள் அவர்கள் மீது சாட்டப்பட்டார்கள், அவர்களை கேலி செய்தார்கள், அவர்களை அவர்களுக்கு மனசஞ்சலத்தை கொடுத்தார்கள், கல்லால் எரிந்தார்கள், கற்களால் எரிந்து எரிந்து கற்களை அவர்கள் மீது குவியலாக்கும் அளவிற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிரிகளால் அடிக்கப்பட்டார்கள். ஒரு முறை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு காஃபிர் தன் மகனை சுமந்து செல்கிறான். அப்போது அந்த மகன் சொல்கிறான், அந்த பிள்ளை சொல்கிறது, என் தகப்பனே என்னை கீழே இறக்கிவிடு, நானும் இவரை ஒரு கல்லெடுத்து அடித்து விட்டு வருகிறேன் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி லா தஸர் அலல் அர்த் மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன்தஸர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நபியே, அல்லாஹ்வே, இந்த பூமியிலே ஒரு காஃபிரையும் நீ விட்டுவிடாதே, அப்படி நீ அவர்களை விட்டால் அவர்கள் பாவிகளைத்தான் பெற்றெடுப்பார்கள், அவர்கள் காஃபிர்களைத்தான் பெற்றெடுப்பார்கள், எனவே இவர்களை இவர்களுடைய சந்ததிகளோடு அழித்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் அளவிற்கு மன சஞ்சலத்திற்கு ஆளானார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என் அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தார்கள்! நபிமார்களில் அதிகமான துன்பங்களை, துயரங்களை, நெருக்கடிகளை சந்தித்தவர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பக்கம் அல்லாஹ் சிரமமான கட்டளைகளை இறக்கி அவர்களை சோதிக்கிறான். இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தார். அன்பிற்குரியவர்களே, 80 வயது அடைந்த ஒரு முதியவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது, ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று. மருத்துவரை தேடினார்களா? எப்படி செய்வது என்று கேட்டார்களா? வலிக்குமே அதற்கு என்ன மருந்திடுவது என்று கேட்டார்களா? கொல்லை பக்கம் சென்றார்கள், சிறு கோடாரியை எடுத்து அந்த நுனி தோலை அப்படியே வலிக்க வலிக்க வெட்டி வீசி விட்டார்கள். எத்தகைய கஷ்டங்கள், எத்தகைய சிரமங்கள் அல்லாஹ்வின் மூலமாக அவர்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டன, அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா மனைவியை பிரிய வேண்டும் என்று கூறுகிறார், அதற்கும் தயார். சொந்த நாட்டை, பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை, தோட்டம், துறவுகளை, தங்களுடைய கால்நடைகளை எல்லாம் விட்டுவிட்டு அனாதையாக, நாடோடியாக நாட்டை துறந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை. சாதாரண விஷயமா? வசதியான வாழ்க்கையிலே வாழ்ந்த ஒருவர் தான் வாழ்ந்த வசதியான வீட்டை விடுவது, தன்னுடைய தோட்டம் துறவுகளை விடுவது, தான் வளர்த்த அத்தனை 100 கால்நடைகளை விட்டுவிட்டு தன் மனைவியை அழைத்துக் கொண்டு, தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு நாடோடியாக செல்ல வேண்டும் என்றால் எங்கே செல்வது, எங்கே தங்குவது, எப்படி சாப்பிடுவது என்ற எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லாமல் தான் வசதியாக வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு பிரிவதென்றால் நஃப்ஸுக்கு, உள்ளத்திற்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும்! அந்த சிரமத்தை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். எதிரிகள் கூடி நிற்கிறார்கள், இவரை நெருப்பு குண்டத்திலே போடுவோம் என்று சொல்கிறார்கள். வாயளவிலே சொன்னது மட்டுமல்ல, அதற்காக பெரிய ஒரு நெருப்பு அகழையும் அவர்கள் தோண்டிவிட்டார்கள். கிட்டே அருகாமையிலே செல்ல முடியவில்லை. எப்படி தூக்கி எறிவது? அதற்காக மின்ஜனிக் என்ற கருவியை தயார் செய்தார்கள். அந்த கருவியிலே அமர வைத்து அந்த நெருப்பு குண்டத்திலே எரிந்து விடுவோம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நோயை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். உலகத்திலே இனி அது போன்று நோய்க்கு ஆளானவர் இருக்க மாட்டார். அது போன்று நோய் நொடிகளால் கஷ்டப்படுபவர் உலகத்திலே இன்னொரு மனிதர் இருக்க மாட்டார். அந்த அளவு, அதுவும் ஒரு மாதம் அல்ல, இரண்டு மாதங்கள் அல்ல, 18 மாதங்கள் கஷ்டப்பட்டார்கள். 18 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோயின் ஆண்டுகள் எவ்வளவு? 18 ஆண்டுகள் தனக்கு ஏற்பட்ட நோயினால் அவர்கள் சிரமப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லை. அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், குழந்தை இல்லாமல் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், பெரும் சோதனைக்கு ஆளானார்கள். அழுகிறார்கள், தான் ஒரு நபி, நபியின் வாரிசாக இருக்கிறோம், எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போகிவிடுமா என்ற மன நெருக்கடிக்கு ஆளானார்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களால் சோதிக்கப்பட்டார்கள். நிம்மதியாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை போதிக்க முடியவில்லை. வீடு வீடாக ஒளிந்து செல்கிறார்கள், கிராமம் கிராமமாக ஒளிந்து செல்கின்றார்கள். அவர்களோடு அவர்கள் உது செய்வதற்கு பயன்படுத்துகிற அவர்கள் உது செய்வதற்கு பயன்படுத்துகிற லோட்டாவை தவிர, அவர்கள் மேலே அவர்கள் உடுத்தியிருந்த அந்த ஒரே ஒரு ஆடையை தவிர வேறு துன்யாவுடைய சாமான்கள், பொருள்கள், பொருளாதாரங்கள் எதுவும் அவர்களிடத்திலே இல்லை. ஒரு நபி, அதுவும் ஒரு ரசூல், அல்லாஹ்விடத்திலே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் எந்த நபியை பார்த்து கண்ணியத்திற்குரியவர், எனக்கு நெருக்கமானவர், என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் கூறுகிறானோ, அந்த நபியுடைய, அந்த ரசூலுடைய நிலைமையை பாருங்கள். எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளிகிறார்கள். ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு ஊராக இப்படியெல்லாம் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனை மறைந்த ஒன்று கிடையாது. ஃபிரௌன் என்ற எதிரியின் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள். சோதனையின் ஒரு உச்சக்கட்ட சோதனை என்று கூட சொல்லலாம். ஆட்சியாளர்களால், அரசாங்க வர்க்கத்தால், ஆளும் வர்க்கத்தால் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஒரு சமுதாயம் அப்படி சோதிக்கப்படவில்லை. எப்படி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமும் அவர்களுடைய குடும்பத்தார்களும், அவர்களுடைய வம்சத்தார்களும், அவர்களுடைய இனத்தவரும் சோதிக்கப்பட்டார்களோ? இன்று நம்மிலே பலர் சாதாரண அற்பமான இந்த சோதனைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல், எந்த சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த சின்ன சின்ன சோதனைகளை பார்த்துவிட்டு சிலருடைய ஈமான் பலவீனமாகிறது. அல்லாஹ் இஸ்லாமை கைவிட்டு விட்டானோ, முஸ்லிம்களை கைவிட்டு விட்டானோ என்று பதறுகிறார்கள். இஸ்லாம் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தால் இனி நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாக அவர்கள் பிதட்ட ஆரம்பிக்கிறார்கள், பலவீனப்படுகிறார்கள், தங்களுடைய தாடிகளை சிரைத்துக் கொள்கிறார்கள். தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற அத்தனை அடையாளங்களையும் அவர்கள் தங்களுடைய உடலிலிருந்து, தங்களுடைய பேச்சிலிருந்து, தங்களுடைய குணங்களிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தன்னை ஒரு மஜூசியாக, ஒரு காஃபிராக, ஒரு சிலை வணங்குகின்ற ஒரு முஷ்ரிக்கை போன்று தங்களை அவர்கள் வெளிப்படுத்த ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே அவர்கள் உட்காரவில்லை என்றால், அந்த மஸ்ஜிதுக்கு அவர்கள் வரவில்லை என்றால், வெளி உலகத்திலே அவர்களை முஸ்லிம் என்று நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த அளவிற்கு இந்த காஃபிர்களை பயந்து, இந்த காலத்தில் நடக்கின்ற சோதனைகளை பயந்து தன்னுடைய இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் அழித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். எத்தனை தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைக்கு இப்படி அறிவுரை சொல்கிறார்கள், தாடி வைக்காதே, தீவிரவாதி என்று பிடித்து சென்று விடுவார். இந்த வயசிலே உனக்கு எதற்கு தாடி? ஆலிம் சாக்கல் வைக்க வேண்டிய தாடியை நீ எதற்கு வைத்திருக்கிறாய்? நீ வெளியூருக்கு பயணம் செல்கிறாய், அங்கே செல்கிறாய், இங்கே செல்கிறாய், தாடி வைத்தவர்களை எல்லாம் அரசாங்கம் கைது செய்கிறது, நீ தாடி வைத்து விடாதே. எப்படிப்பட்ட முட்டாள்தனமான இந்த குஃபருடைய இறை நிராகரிப்புடைய வாதங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தங்களுடைய சகோதரர்களுக்கு அல்லது தங்களுடைய உறவினர்களில் உள்ள அந்த ஆண் பிள்ளைகளுக்கு தீய அறிவுரை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய இறை நிராகரிப்பு சென்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த சோதனைக்கு ஆளானார்கள்? இப்படி ஒரு சோதனையை, இப்படிப்பட்ட ஒரு சோதனையை வரலாற்றிலே நீங்கள் இதற்கு முன்பும் படித்திருக்க மாட்டீர்கள், இதற்கு பின்பும் படித்திருக்க மாட்டீர்கள். ஒரு இனத்தாருடைய ஆண் மக்கள் அனைவரையும், அதுவும் வயது வந்தவர்களை அல்ல, போரிடக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த போர் வீரர்களை அல்ல, பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால், பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் அந்த தாய்க்கு முன்னால், அந்த தகப்பனுக்கு முன்னால் எப்படி ஆடு அறுக்கப்படுமோ அது போன்று அந்த குழந்தையை அறுத்து விடுங்கள் என்ற கட்டளை. அல்லாஹு அக்பர். யுஸ்பிஹூன அப்னாஹும் தஸ்பீஹ் என்றால் கழுத்திலே கத்தியை வைத்து சன்னம் சன்னமாக தேய்த்து அறுப்பதற்கு சொல்லப்படும். பிறந்த ஆண் குழந்தை, இஸ்ரவேலர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை தாயின் கண்ணுக்கு முன்னால், தந்தையின் கண்ணுக்கு முன்னால் அந்த வீட்டிலேயே வைத்து கிபித்திகள், பிரானுடைய இனத்தவர்கள் இஸ்ரவேலர்களை, இஸ்ரவேலர்களின் குழந்தைகளை அறுத்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இனத்தவர்களை தவிர, அந்த இஸ்ரவேலர்களை தவிர இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள். பிறந்த குழந்தைகளை ஆடுகள் அறுக்கப்படுவது போன்று, பட்சிகள் அறுக்கப்படுவது போன்று அறுக்கப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹுபைப் வருகிறார்கள், பிலால் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷிகளுடைய துன்பங்கள் எங்கள் மீது தாங்க முடியவில்லை. எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளானார்கள் பிலால், அம்மா, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹும். அந்த சோதனைகளிலிருந்து அதை 100,000 100,000 பிரித்து அதில் ஒன்று கூட இன்று அன்பிற்குரியவர்களை ஈமானுக்காக இஸ்லாமுக்காக நாம் அனுபவிக்கவில்லை, சந்திக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, அத்தகைய சோதனைகளை குறைஷிகளின் மூலமாக அனுபவித்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹுபைபும் அம்மாரும் பிலாலும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை கேட்க மாட்டீர்கள், எங்களுக்கு நீங்கள் உதவிகள் இறங்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டாம், எங்களால் தாங்க முடியவில்லையே என்று காபாவின் அருகிலே தன்னுடைய போர்வையை தலகணையாய் வைத்து படுத்திருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள். என் இனத்தவர்களே, என் சமூகத்தவர்களே, உங்களுக்கு பொறுமை இல்லை. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்பிற்குரியவர்களே, பொறுத்து பொறுத்ததற்கு பிறகு அத்தகைய துன்பங்களில் ஒரு சிறு துளி கூட நம்மில் ஒருவரின் மீது போடப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்குமோ? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த சோதனைகளுக்கு பின்னால் வந்து கேட்கிறார்கள் பிலாலும் அம்மாரும் ஹுபைபும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரவேலர்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை தன் தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள். என் தோழர்களே, இஸ்ரவேலர்களுக்கு ஈமானின் காரணமாக ஏற்பட்ட சோதனையை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டால், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் என் இறைவன் என்று கூறினால் அந்த அடியானை அழைத்து வரப்படும், இரும்பாலான சீப்பை கொண்டு வரப்படும். சீப்பு எப்படி? இரும்பால் பற்கள் கூர்மையான இரும்பால் செய்யப்பட்ட சீப்பை கொண்டு வரப்படும். அவனை நிற்க வைப்பார்கள், அவனுடைய உடலை அப்படியே வருடி 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 எடுப்பார்கள், அவனுடைய தோலெல்லாம் கிழிந்து சதை பிண்டமாக அவன் அப்படியே காட்சி அளிப்பான். பிறகு கிழிப்பார்கள், கிழிப்பார்கள், இப்படி நாறு நாறுகளாக பிரித்து அவனை சாவடிப்பார்கள். அந்த நேரத்தில் கூட அவன் தன் ஈமானை விடவில்லை, தன் சமூகத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தவில்லை, பொறுத்து கொண்டிருந்தான். இன்னும் என்ன நடந்தது தெரியுமா? முந்தைய இஸ்ரவேலர்களிலே ஒருவன் ஈமானை ஏற்றுக்கொண்டால், மூமினாக ஆகிவிட்டான் என்பது தெரிந்துவிட்டால் அவனை அழைத்து வருவார்கள். அவனுடைய இடுப்பின் அளவு அவனுக்கு குழி தோண்டப்படும், அதிலே புதைக்கப்படுவான். பிறகு என்ன செய்வார்கள்? ரம்பத்தை எடுத்து வந்து அவனுடைய தலையிலிருந்து அப்படியே அறுப்பார்கள். இரண்டு பிளவுகளாக அவன் கீழே விழும் அளவிற்கு அவனை அறுத்துக் கொண்டே இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்பத்திலும் கூட அவர்கள் ஈமானை விடவில்லை, அவர்கள் நிலை தடுமாறவில்லை, தாங்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, சோதனைகள் அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ அப்படி பொழிவான். சோதிப்பதற்குத்தான் இந்த துன்யா. யார் அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வோடு தங்களுடைய பிணைப்பை பலப்படுத்திக் கொண்டார்களோ, அல்லாஹ்விடத்திலே முறையிடும் பழக்கத்திற்கு வந்து விட்டார்களோ, அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பழக்கத்திற்கு வந்து விட்டார்களோ, பாவங்களை விட்டு விலகி நன்மைகளின் பக்கம் வந்து தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உள்ள உறவுகளை சீர்திருத்தம் செய்து கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல முடிவை கொடுப்பார். இன்று அன்பிற்குரியவர்களே, நம்மவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? சோதனைகள் வரும்போது அல்லாஹுவின் மீது குற்றம் சொல்வது, அல்லாஹுவை பழிப்பது, அல்லாஹுவை ஏசுவது, அல்லாஹுவின் மீது அவநம்பிக்கை கொள்வது. நன்மைகள் வந்தால் என்னுடைய திறமையால் நடந்துவிட்டது, என்னுடைய முயற்சியால் நடந்துவிட்டது, எங்களின் கட்சியால் உங்களுக்கு கிடைத்தது, எங்களின் போராட்டத்தால் உங்களுக்கு கிடைத்தது, எங்களுடைய பேச்சு நாவன்மையின் காரணமாக, எங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக உங்களுக்கு கிடைத்தது என்று தங்களை புகழ்ந்து கொள்வது. அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அவனுடைய இன்றைய நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு சோதனை வரும்போது இந்த உலகம் சார்ந்த முயற்சிகளை மட்டுமே கையாளுகிறான். ஆனால் தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே எவ்வளவு இடைவெளி இருக்கிறது! பாவத்திற்கு நெருக்கமாக இருக்கிறான், ஷைத்தானுக்கு நெருக்கமாக இருக்கிறான், இபிலீசுக்கு நெருக்கமாக இருக்கிறான், அத்தனை விதமான பாவங்களின் மொத்த உருவமாக இருக்கிறான். அந்த பாவங்களை விட்டு விலகுவதற்கு அவன் தயார் இல்லை, இறை நம்பிக்கையை சீர் செய்வதற்கு தயாராக இல்லை, அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவதற்கு தயாராக இல்லை, அல்லாஹ்விற்கு முன்னால் கண்ணீர் சிந்துவதற்கு தயாராக இல்லை. என்ன நம்பி இருக்கிறார்கள்? இந்த உலக மக்களின் மூலமாக, இந்த உலக சக்திகளின் மூலமாக தங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நீங்கிவிடும், தங்களுக்கு இன்பமான வாழ்க்கை வந்துவிடும் என்று இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களையும் இந்த உலகத்தின் ஆதிக்க வர்க்கத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கூட்டத்துக்கு அறிவுரை சொன்னார்கள், யா கௌமிஸ்பிரு, என் கூட்டமே சபர் பொறுமையாக இருங்கள், மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள். ஃபைனல் அர்தலில்லாஹ் யூரிஸுஹா மையஷாவு மின் இபாதிஹி வல் ஆகிபது லில் முத்தகீன். என் இனத்தவர்களே, பொறுமையாக இருங்கள், இந்த பூமி அல்லாஹ்விற்கு சொந்தமானது, இந்த நிலம், இந்த பூமி, இந்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. ஆட்சி கொடுப்பவன் யார்? அல்லாஹ். ஆட்சி எடுப்பவன் யார்? அல்லாஹ். இரவை பகலிலே நுழைப்பவன் யார்? அல்லாஹ். பகலை இரவிலே நுழைப்பவன் யார்? அல்லாஹ். உயிருள்ள பொருளிலிருந்து உயிரற்ற பொருளை வெளியாக்குபவன் யார்? அல்லாஹ். உயிரற்ற பொருளிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குபவன் யார்? அல்லாஹ். கண்ணியத்தை கொடுப்பவன் யார்? அல்லாஹ். கண்ணியத்தை எடுப்பவன் யார்? அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எதிலே கண்ணியத்தை தேடுகிறீர்களோ அதிலே அல்லாஹ் இழிவை கொடுக்கலாம், நீங்கள் எதிலே இழிவை பார்க்கிறீர்களோ அதிலே அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கலாம். இந்த மக்கள் என்ன, உலகத்தை கொண்டு கண்ணியம் தேடுகிறார்கள், படிப்பை கொண்டு கண்ணியம் தேடுகிறார்கள், ஆட்சியிலே பங்கு போடுவதை கொண்டு கண்ணியத்தை தேடுகிறார்கள், செல்வத்தை கொண்டு கண்ணியத்தை தேடுகிறார்கள், ஆடம்பர வாழ்க்கையை கொண்டு கண்ணியத்தை தேடுகிறார்கள். அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே கண்ணியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார், முஸ்லிம்களுக்கு ஈமானிலே கண்ணியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஈமானை விட்டுவிட்டு, இஸ்லாமை விட்டுவிட்டு, ஈமானை துறந்துவிட்டு, இஸ்லாமை துறந்துவிட்டு முஸ்லிம் சமுதாயம் கண்ணியத்தை தேடினால் அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்காது, இழிவுதான் மிச்சமாகும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராவில் இருந்து அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் போது, அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் போது ரோமர்களின் கிஸ்ராவின் ஆட்சியை சின்னாபின்னமாக்கி இனி கைசர் கிடையாது, இனி கிஸ்ரா கிடையாது, இனி இஸ்லாம் மட்டும்தான் என்ற இஸ்லாமிய அந்த ஆட்சியை, இஸ்லாமிய நீதியை நிலைநிறுத்தி அவர்கள் புறப்படுகிறார்கள். மதினாவில் இருந்து பிலஸ்தீன் நோக்கி எப்படி புறப்படுகிறார்கள் தெரியுமா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் புறப்பட்டால் படை சூழ புறப்படுவார்கள். ஆனால் இங்கே உமர் மதினாவில் இருந்து புறப்படுகிறார், அவரும் அவருடைய அடிமை இருவர் மட்டுமே. ஏ அல்லாஹ்வை பயந்தார்கள், எனவே மக்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு நீதம் செலுத்தினார்கள், எனவே அவர்களுக்கு மக்களினுடைய தீமையை அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுக்காக மக்களை கண்ணியப்படுத்தினார்கள், மக்கள் உமரை அல்லாஹுக்காக கண்ணியப்படுத்தினார்கள். பொதுவாக மனிதன் என்ன நினைப்பான், ஆட்சியை கொண்டு தன்னுடைய படையை கொண்டு சிப்பாய்களை கொண்டு தனக்கு பாதுகாப்பு, தனக்கு கண்ணியம், தன்னுடைய அந்த கம்பீரத்தை நிரூபிக்க விரும்புவான். அது சஹாபாக்களுடைய பழக்கம் அல்ல. புறப்படுகிறார்கள், பைத்துல் மாலில் இருந்து எந்த ஒரு ஒட்டகத்தையோ அல்லது எந்த ஒரு குதிரையோ அவர்கள் எடுக்கவில்லை. தன்னுடைய சொந்த தேவைக்கு எதை வைத்திருந்தார்களோ அந்த சாதாரண குதிரையின் மீது புறப்படுகிறார்கள். ஒரு மைல் ஹலீஃபா உட்கார்ந்து செல்வார், அடிமை நடந்து வர வேண்டும். ஒரு மைல் அடிமை உட்கார்ந்து வருவார், ஹலீஃபா கடிவாளத்தை பிடித்து செல்ல வேண்டும். இதுதான் ஒரு மாத தூரம். ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்கள் தூரம் உள்ள மதினாவிலிருந்து பலஸ்தீனுக்கு ஹலீஃபா உமர் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சி. எப்படி வருகிறார்கள், எத்தனை ஆடைகள் அவர்களுக்காக பேக் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறது? இல்லை அன்பிற்குரியவர்களே, எந்த ஆடையை உடுத்தி இருந்தார்களோ கீழே ஒரு போர்வை, மேலே ஒரு போர்வை, ஹலீஃபாவின் ஆடை. சில எமர்ஜென்சி தேவைக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு துண்டு இருக்கிறது, எங்கேயாவது அவர்களுக்கு துணியை துவைக்க வேண்டும் என்றால் அதை உடுத்தி கொண்டு துவைத்து விட்டு அது காயும் நேரம் அளவுக்கு எதிர்பார்த்திருப்பார்கள். அது காய்ந்ததற்கு பிறகு மீண்டும் உடுத்தி கொண்டு பயணம் புறப்படுவார்கள். ஒரு ஹலீஃபாவுடைய ஆடை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹஜ் பயணத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் செய்யும் போது சுபுஹ் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, ஹலீஃபாவை காணவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுகின்றார், உங்களுடைய ஹலீஃபாவை நான் தேடி வருகிறேன் என்று சென்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூலையிலே குத்த வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மரை பார்த்து விட்டு, அம்மரே நீ அங்கேயே இருப்பாயாக, நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் கேட்கிறார், ஹலீஃபா உங்களுக்கு என்ன ஆனது? சொல்கிறார்கள், எனக்கு இஹ்ராம் ஆகிவிட்டது, என்னுடைய ஆடையை கழுகிவிட்டு அது சற்று உலர்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்ரு சொல்கின்றார், ஹலீஃபாவே நீங்கள் இன்னொரு மாற்று ஆடையை வைத்திருக்கலாமே என்று. ஹலீஃபா உமர் சொல்கின்றார்கள், அல்லாஹு அக்பர், மக்கள் சொல்வார்களே ஹலீஃபாவிடத்திலே 2 ஆடை இருக்கிறது என்று. ஒரே ஒரு ஆடையிலே வாழ்க்கையை கழித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அப்போது அபு உபைதா முஸ்லிம்களின் கமாண்டர் ஆகிய அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறார்கள். சற்று மௌனமாக அமைதியாக சென்று ஹலீஃபாவிடத்திலே அமைதியாக பேசுகிறார்கள், பயந்து பேசுகிறார்கள், ஹலீஃபா உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமே, உங்களுக்காக இந்த மக்கள் மதிக்கின்ற, அரசர்கள் அணிகின்ற, உயர்ந்த மக்கள் அணிகின்ற கண்ணியமான ஆடையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இவர்கள் ஆடைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள், இவர்கள் வெளிரங்கமான பகட்டுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். நீங்கள் ஒரு ஹலீஃபாவாயிற்று, உங்களை இப்படி ஒரு சாதாரண நிலையிலே பார்த்தால் அவர்கள் உங்களை என்ன நினைப்பார்களோ, இப்படி நீங்கள் அடிமையை கொஞ்ச தூரம் உட்கார வைத்து பிறகு நீங்கள் என்று மாறி மாறி வருவது இதுவும் ஒரு கண்ணியமாக தெரியவில்லை. உங்களுக்காக நாங்கள் உயர்ந்த ஒரு ஜாதி குதிரையை கொண்டு வருகிறோம், அதிலே நீங்கள் அமர்ந்து வரலாம் என்று அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? முகம் சிவந்தவர்களாக சொன்னார்கள், அபு உபைதா நபியின் தோழராயிற்றே, அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்று ரசூலுல்லாஹ்வால் பெயர் பெற்றவராயிற்றே. இந்த வார்த்தையை உன்னை தவிர வேறு யாராவது கூறியிருந்தார், இந்த வார்த்தையை உன்னை தவிர வேறு யாராவது கூறியிருந்தால் அவரை இந்த வார்த்தையை கூறுபவனுக்குரிய தண்டனையின் அடையாளமாக ஆக்கியிருப்பேன். பிறகு சொன்னார்கள் அபு உபைதா, இன்னல்லாஹ அஅஸ்னா பில் இஸ்லாம். அபு உபைதாவே, ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக இருந்தோம், செத்த பிராணிகளை திங்கக்கூடிய மக்களாக இருந்தோம், நமக்கு என்ன தெரியும், கணக்கு தெரியுமா, ஆட்சி தெரியுமா, அதிகாரம் தெரியுமா, நாகரிகம் தெரியுமா, நாம் இப்படி கேவலமான நிலையிலே இருந்தோம். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு, இன்னல்லாஹ அஅஸ்னா பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு கண்ணியேற்றி கொடுத்தான், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் உயர்வை கொடுத்தான், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தான், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்தான். எனவே அல்லாஹ் கொடுத்த இந்த கண்ணியத்தின் வழியை தவிர வேறு ஒரு வழியிலே ஒருவன் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்திய தீர்வான், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்திய தீர்வான். பார்க்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களிடத்திலே என்ன ராணுவம் இருந்தது, சஹாபாக்களிடத்திலே என்ன படைபலம் இருந்தது, எதிரிகள் பயந்தார்கள். உமர் வருகிறார், காலிது வருகிறார், அபு உபைதா வருகிறார், நபியின் தோழர் ஒருவர் இந்த போரிலே இந்த ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார் என்று தெரிந்தால் போதும் எதிரிகள் நடுங்கி விடுவார்கள். ஏன் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதித்தார்கள். கிஸ்ராவுடைய மன்னன் தோற்று ஓடுகிறார், அவனுடைய ஓட்டம் சைனாவிலே சென்று நிற்கிறார், சைனாவுடைய அந்த பேரரசரின் காலிலே விழுந்து கெஞ்சுகிறார், என்னுடைய கிஸ்ராவின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், மீண்டும் அரபுகளை எதிர்த்து கொள்ள வேண்டும், பழிவாங்க வேண்டும், எனக்கு படைபலத்தை கொடு, எனக்கு உதவி செய் என்று கதறுகிறார். அப்போது சைனாவின் மன்னன் கேட்கிறான், நான் உன்னிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு பதில் சொல். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனிடத்திலே உதவி தேடினால் அந்த மன்னனுக்கு உதவுவது இந்த மன்னனின் மீது மனிதாபிமான கடமை. நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு எல்லா விதமான தேவைகளையும் செய்வேன், ஆனால் சில கேள்விகளை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அதற்கு நீ பதில் சொல் என்பதாக கேட்கிறார். அப்போது அந்த இஸ்ரா மன்னன் சொல்கிறான், கேள் என்ன கேட்க வேண்டும் என்பதாக. அந்த சைனாவுடைய மன்னன் கேட்கிறான், அந்த மக்கள் இரவிலே என்ன செய்கிறார்கள்? கேட்ட கேள்வி என்ன? உன்னை உன் நாட்டிலிருந்து விரட்டினார்களே, கிஸ்ரா என்ற அந்த பேராட்சியை, அந்த பெரிய அந்த பிரபாண்டமான அந்த படை பலத்தை முறியடித்தார்களே, அவர்கள் இரவிலே என்ன செய்கிறார்கள்? என்ன வார்த்தை பாருங்கள், இரவிலே என்ன செய்கிறார்கள்? அந்த மன்னன் சொல்கிறான், இரவிலே அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள், தங்கள் இறைவனின் வேதத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து கேட்கிறான், அப்படியா? அவர்கள் போர் மைதானத்திற்கு வந்தால் எப்படி இருக்கிறார்கள்? அதற்கு அந்த கிஸ்ரா பதில் சொல்லுகின்றான், போர் மைதானத்திலே வந்தால் மௌத்தை விரும்புகிறார்கள், ஷஹாதத்தை விரும்புகிறார்கள், அதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவரை விட தான் முதலாவதாக போரிலே கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அவர்களுக்கென்று இறைவன் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறான் அல்லவா, அந்த வேதத்திலே அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு தடை செய்த ஹராமான், ஹராம் என்று தடை செய்த ஒரு காரியத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை தடை செய்து விட்டால் அதை முற்றிலுமாக விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அனுமதித்த ஹலாலை எப்படி பேணுகிறார்கள்? ஹலாலான காரியத்தை ஹராமாக்குவது கிடையாது, ஹராமான காரியத்தை தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வது கிடையாது, இது இவர்களுடைய தன்மை என்று சொல்கிறார். அப்போது அந்த சீனாவின் மன்னன் சொல்கிறான், என் தோழரே, இந்த தன்மை யாருடைய எந்த கூட்டத்தின் எந்த படையின் தன்மையாக இருக்குமோ, தங்களின் இறைவனின் வேதத்தை ஓதக்கூடியவர்களாக, அந்த இறைவனின் வேதத்தை மதிக்கக்கூடியவர்களாக, அதனுடைய ஹலாலை பேணுபவர்களாக, அதனுடைய ஹராமை விட்டு விலகுபவர்களாக எந்த படையின் தன்மை இருக்குமோ, உலக சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. பார்த்தீர்கள் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய ஆட்சியாளர்கள், இன்று நம்முடைய அதிகார வர்க்கம் எதை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறார்கள்? நீங்கள் அத்தனை ஆயுதங்களையும் குமித்துக் கொண்டாலும் சரி, எதிரிகளின் பார்வையின் முன்னால் கொசுவை விட கேவலமானவர்களாக, ஈயை விட கேவலமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்போது அல்லாஹ்வை மதிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தீனை மதிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணவில்லையோ, முஸ்லிம் அரசாங்கங்கள் என்று சொல்பவர்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தடை விதிக்கும் அரசாங்கங்கள் எத்தனைகள், இஸ்லாமிய கட்டளைகளை பாழ்படுத்தக்கூடியவர்கள், தங்களுடைய நாடுகளிலே வட்டியை அனுமதித்தவர்கள், தங்களுடைய நாடுகளிலே விபச்சாரங்களை அனுமதித்தவர்கள், தங்களுடைய நாடுகளிலே மதுவை அனுமதித்தவர்கள், இன்னும் எத்தனை ஹராம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஹலாலாக ஆக்கிவிட்டு வெறும் இஸ்லாமோடு தங்களுக்கு இருக்கிற அந்த பெயர் தொடர்பை வைத்துக் கொண்டு மட்டும் எதிரிகளை மிகைக்கலாம், எதிரிகளை வெல்லலாம் என்று எண்ணினால் அது ஒரு காலத்திலும் முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் காட்டிக்கொண்டு வருகிறான். ரோமர்கள் மீது படையெடுத்த போது ஒரு பெரிய இக்கட்டான நிலை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அந்த போருடைய கமாண்டர் காயிது கேட்கிறார், ஐன குர்ரவுனா ஐன அல்லதீன யக்ரவுன அல்குர்ஆன பில்லை, இரவிலே குர்ஆன் ஓதக்கூடிய காரிகள் எங்கே இருக்கிறார்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வாருங்கள் போருக்கு முன்னால் என்பதாக அழைக்கிறார்கள். அந்த காரிகள் முன்னால் வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வோடு நமக்குள்ள உறவை பலப்படுத்தாத வரை, அல்லாஹ்விற்கு முன்னால் பணியாத வரை, அடியார் யாருக்கு முன்னால் பணிய வேண்டும், அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்று கைகட்டி நிற்கும் போது உண்மையில் நான் அல்லாஹுடைய அப்து, நான் அல்லாஹுடைய அடிமை, நான் ஒரு ஆட்சியாளனாக அதிகாரியாக ஒரு அரசனாக இருந்தாலும் நான் அல்லாஹுடைய அப்து. அல்லாஹ் எனக்கு தீனை கொடுத்திருக்கிறார், அந்த தீனின்படி வாழ்வது, ஆட்சி செய்வது, அந்த தீனிலே சொல்லப்பட்ட கட்டளைகளை பேணுவது, இதுதான் எனக்கு கண்ணியம். அல்லாஹ்விற்கு முன்னால் பணியாமல் கண்ணியத்தை தேடினால், அல்லாஹ்விற்கு முன்னால் குனியாமல் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த முஸ்லிம்களுடைய நிலைமை என்னவாகிவிட்டது? அல்லாஹுவோடு தங்களுக்குள்ள தொடர்பை துண்டித்து விட்டார்கள். ஃபர்லான வணக்க வழிபாடுகளிலும் அலட்சியம், ஃபர்லான வணக்க வழிபாடுகளை விடக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே 80க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தொழுகையை விடக்கூடியவர்கள், ஜகாத்தை விட்டவர்கள், ஹஜ்ஜு கடமையாகியும் ஹஜ்ஜு செய்யாமல் வாழுகிற செல்வந்தர்கள், இப்படி பரலான கடமைகளை பாழாக்கக்கூடியவர்கள். அதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் தன்னுடைய நெருக்கத்தை அல்லாஹுவோடு நெருக்கிக் கொள்வதற்கு, அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த இரவு நேரம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், பெரும்பாலான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இரவு பகுதி எதற்காக கழிக்க, எதிலே கழிக்கப்படுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சபித்தானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதன் மீது அவனுடைய கோபத்தை இறக்குவானோ, அந்த காரியங்களிலே ஆடல் பாடல், குடி கும்மாளம், இந்த காரியங்களை ரசிப்பது, இதில் தான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக இந்த பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த உம்மத்திலே சோதனைகள் நிகழும், பூமியிலே பூகம்பங்கள் ஏற்படும், உருவங்கள் மாற்றப்படும், தொடர் மழையை கொண்டு அல்லாஹ் அழிப்பான். எப்போது தெரியுமா? இந்த உம்மத் மூன்று காரியங்களை செய்தால், இந்த உம்மத் மூன்று காரியங்களை செய்தால், பாடக்கூடிய பாடகிகளுக்கு பின்னால், பாடக்கூடிய பாடகிகளுக்கு பின்னால் இந்த உம்மத்து ஓடிவிட்டால், வஷரிபுல் குமூர் மது அருந்தினால், வதரபு பில் மஆதி இசை கருவிகளை பயன்படுத்தினால், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கிவிடும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நமக்குள்ள உறவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வோடு நமக்குள்ள உறவை சீர்படுத்தாமல் இந்த துன்யாவிலே எதையும் சாதிக்க முடியாது. வமன் யஅதஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம். அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹுவை பற்றி பிடித்துக் கொண்டானோ, யார் அல்லாஹுவை உறுதியாக பிடித்துக் கொண்டானோ, அவன் நேரான மார்க்கத்தின் பக்கம், நேரான வழியின் பக்கம் வழிகாட்டப்படுவான். எந்த சோதனை வந்தாலும் சரி, அது அரசாங்க ரீதியாக வந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே, தனி வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கட்டும், வறுமையின் மூலமாகவோ, பசியின் மூலமாகவோ, நஷ்டத்தின் மூலமாகவோ, எதிரிகளின் மூலமாகவோ, எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, எந்த ரூபத்திலே வந்தாலும் சரி, எந்த வழியிலே வந்தாலும் சரி, சிறியதாக பெரியதாக எப்படி வந்தாலும் சரி, ஒரே ஒரு மீட்சி நமக்கு இருக்கிறது அல்லாஹ்வை கொண்டு. லா மல்ஜா வலா மன்ஜா மின்ஹு இல்லா இலைஹி. அல்லாஹ்விடமிருந்து வேறு எங்கும் தப்பிக்க முடியாது, அல்லாஹ்விடமிருந்து வேறு எங்கும் ஒதுங்க முடியாது, அல்லாஹ்விடமே தவிர. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கையிலே அந்த விதியை வைத்திருக்கிறார். நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அவன், நிலைமைகளை திருப்பி போடக்கூடியவன் அவன். ஆட்சியில் இருப்பவர்களை சாதாரண மக்களாக கைதிகளாக மாற்றுவான், கைதிகளை ஆட்சியாளர்களாக மாற்றுவான். இன்று பொதுவாக நம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய, இந்த முஸ்லிம் சமூகம் துன்பப்படக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? ஆட்சியாளர்களின் மூலமாக, அதிகாரிகளின் மூலமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதற்கு தெளிவான வழிகாட்டுதலை சொன்னார்கள். எப்போது உங்களுடைய அமல், உங்களுடைய செயல்பாடுகள் கெட்டுவிடுமோ, உங்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் கெட்டுவிடுமோ, நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்களோ, வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து விடுவீர்களோ, ஆசா பாசங்களிலே சென்று விடுவீர்களோ, உங்களுடைய வியாபாரத்திலே நாணயத்தை, தர்மத்தை, நீதத்தை நீங்கள் விட்டுவிட்டு எளியவரின் மீது சக்தி படைத்தவர் அநியாயம் செய்ய ஆரம்பிப்பாரோ, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபாரத்திலே பொய் பேச ஆரம்பிப்பார்களோ, ஏமாற்ற ஆரம்பிப்பார்களோ, நிறுவையிலே குறைவு செய்ய ஆரம்பிப்பார்களோ, வணக்க வழிபாடுகளை விட்டு விலகுவார்களோ, அநியாயக்கார அரசனை அல்லாஹ் சாட்டுவான், அநியாயக்கார அரசனை அல்லாஹ் சாட்டுவான். இந்த மக்களிலே சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு அநியாயக்கார அரசனை தங்களுடைய அந்த சக்தியை கொண்டு மக்களை ஒன்று திரட்டி அவனுடைய ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி எந்த எண்ணத்திலே செய்கிறார்களோ அந்த எண்ணத்தை அவர்களுக்கு பூர்த்தியாக்காது. அவர்கள் எதிர்பார்க்காததை விட மிக மோசமான தீய விளைவுகளைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும். நல்ல ஆட்சியாளர்கள் வேண்டுமா? இரக்கம் காட்டக்கூடிய நேர்மையான நீதியான ஆட்சியாளர்கள் வேண்டுமா? அதற்கு ஒரே வழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வோடு உங்களுக்குள்ள தொடர்பை சரி செய்து கொள்ளுங்கள், ஹராமை நீங்கள் விட்டு விடுங்கள், அநீதத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், பொய் பேசுவதை, ஏமாற்றுவதை நீங்கள் விட்டு விடுங்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள் விட்டு விடுவார்கள். இன்று குடும்பத்திலே ஒரு மூத்தவன் இளையவனின் மீது அநியாயம் செய்கிறான், கணவன் மனைவியின் மீது அநியாயம் செய்கிறான், குடும்பத்திலே சாதாரண ஒரு ஜமாத்திலே இருப்பவர்கள், ஒரு மஸ்ஜிதினுடைய ஜமாத்திலே இருப்பவர்கள், அந்த ஜமாத்திலே உள்ள ஏழைகளுக்கு ஒரு நீதி, செல்வந்தர்களுக்கு ஒரு நீதி, கண்ணியமானவர்களுக்கு ஒரு நீதி, சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி, எத்தனை அநியாயங்கள் இந்த சமூகத்துக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருமண உறவுகளிலே, விவாகரத்து பிரச்சனைகளிலே, சொத்து பிரச்சனைகளிலே, குடும்ப பிரச்சனைகளிலே என்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கை நலிந்தவர்களின் மீது, எளிமையானவர்களின் மீது, ஏழ்மையானவர்களின் மீது, பொருளாதார வசதியற்றவர்களின் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி அவர்களின் மீது அநியாயம் செய்து கொண்டிருக்கும் போது, அவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கும் போது, அவர்களுடைய ஏழ்மையிலே அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும் போது, அவர்களுடைய பிரச்சனைகளிலே தங்களுடைய ஜகாத்தை கொடுத்து அல்லது சதக்காவை கொடுத்து உபரியான தர்மங்களை கொடுத்து அவர்களை ஆதரிக்காமல் இருக்கும் போது, அன்பிற்குரியவர்களே, எப்படி நீதமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் அனுப்புவார், எப்படி நீதமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் கொடுப்பான், நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய அதிகாரிகளை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அன்பிற்குரியவர்களே, ஒரே வழி அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதை தவிர, அவருடைய தீனின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. அதுதான் அல்லாஹுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம். வாழ்க்கையிலே, கொள்கையிலே, குணத்திலே, செயல்பாட்டிலே அனைத்திலும் இதை பின்பற்றி அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்து, யா அல்லாஹ், நீ என்னை கைவிட்டு விடாதே. நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிமை பாதுகாத்தவனே, கடலை பிளந்து மூசாவை பாதுகாத்தவனே, எதிரிகளிடமிருந்து ஈசாவை உயர்த்தி பாதுகாத்தவனே, நீ எப்படி வேண்டுமானாலும் பாதுகாத்துக் கொள்வாய், நீ எப்படி வேண்டுமானாலும் கண்ணியப்படுத்துவாய், நாங்கள் உன்னுடைய அடியார்கள், எங்களுடைய திறமையை கொண்டு, எங்களுடைய பலத்தை கொண்டு, எங்களுடைய செல்வத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கவில்லை, யா அல்லாஹ், நாங்கள் உன் பக்கம் தேவையானவர்கள் என்பதை கொண்டு, நாங்கள் பலவீனமானவர்கள் என்பதை கொண்டு, நாங்கள் இழிவானவர்கள் என்பதை கொண்டு, கண்ணியமிக்க உன்னிடத்திலே, ஆட்சி மிக்க உன்னிடத்திலே, அதிகாரம் மிக்க உன்னிடத்திலே பணிந்து மன்றாடி கேட்கிறோம், உன்னுடைய தீனை நாங்கள் பின்பற்றுகின்றோம், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதியில் ஈமானி அண்ட் ஆமீனு பி ரப்பிக்கும் فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا என்று பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக நாம் உருவானால்தான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்லாமை, நம்முடைய தீனை பாதுகாக்க முடியும், நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியும். அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்லாமை, நம்முடைய தீனை, நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைநிறுத்தி அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.